நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று மாட்டுப்பொங்கல். தை பொங்கலுக்கு மறுநாள் கொண்டாடப்படும் பண்டிகையாகும். மனிதர்களின் வாழ்வில் பெரும் பங்கு வகிப்பது கால்நடைகள்தான். உழவுக்கும் தொழிலுக்கும் பயன்படும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த திருநாள் கொண்டாடப்படுகிறது. மாட்டுப்பொங்கல் அன்று வீட்டிலுள்ள கால்நடைகள், அதாவது எரு, பசு, ஆடு ஆகியவற்றை குளிப்பாட்டி கால்நடைகளின் கொம்புகளில் வர்ணம் தீட்டி அலங்கரிப்பார்கள். பொங்கல் திருநாளை ஒட்டி மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு மற்றும் ஏறு தழுவுதல் போன்ற வீர தீர விளையாட்டுகளை விளையாடி மகிழ்வார்கள். எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு உதவும் மாடுகளான கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த திருநாளை ஒட்டி நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மாட்டு பொங்கலை குறித்த சில தகவல்களை வழங்குவதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஸ்ரீ கார்த்திகேயன் தொடக்க பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் கவிஞர் ப. தென்றல் அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். இவருடன் இணைந்து உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
மேடம் வணக்கம். மேடம்,
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ப. தென்றல் காரைக்குடியிலிருந்து உங்களோடு பேசுவதற்கு வந்துள்ளேன். நான் இடைநிலை ஆசிரியராக ஸ்ரீ கார்த்திகேயன் உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் பணிபுரிந்து வருகின்றேன். நான் கவிதைகள் கட்டுரைகள் எழுதி வருகின்றேன். இதுவரை 3 நூல்கள் எழுதி வெளியிட்டு இருக்கின்றேன். இன்று ஒரு சிறப்பான பண்டிகை தினம். மக்களுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கு உதவி செய்யும் ஒரு ஜீவனுக்காக நன்றி சொல்லும் விதமாக நாம் ஒரு விழாவை பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த மாட்டுப்பொங்கல் பற்றி சில தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
ஒரு கவிதை நிறையாகவும் உங்களை அறிமுகப்படுத்தியதற்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். இப்போ வந்து ஒவ்வொரு பொங்கல் விழா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ஒரு நாள் விழா இல்லை, 5 நாள் கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக, ஒரு பாரம்பரிய விழாவாக இருக்கிறது. இதுல வந்து ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்காக ஒரு ஜீவன், நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜீவன், ஒரு மக்களோடு மக்களாக ஒரு ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கக்கூடிய நம்முடைய மாடுகளுக்காக ஒரு சிறப்பு நாளாக, அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாகவும், நமக்காக உழைக்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் மாட்டுப்பொங்கல் விழா கொண்டாடப்படுது. இந்த மாட்டுப்பொங்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதோட சிறப்புகள், அதோட அந்த தினங்கள்ல என்னென்னலாம் செய்வாங்க, அதை எப்படி நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கறத விரிவான வகையில கூட சொல்லலாமே.
இந்த மாட்டுப்பொங்கல் என்பது இன்று நேற்று உருவானதல்ல. நமது மக்கள் ஐந்திணை என்று வகுத்திருந்தார்கள் அல்லவா, அப்பொழுது மருதத்திணையில் மருத நில மக்களின் அறுவடை கொண்டாட்டமாக தொடங்கியது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் முல்லைத்திணையில் ஆயர்கள் நிறைய மாடுகளை வளர்த்ததனால் நமக்கு உதவி செய்யும் மாட்டுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று அவர்களும் பொங்கல் வைத்து கொண்டாடி இருக்கின்றார்கள். நாளடைவில் இது அப்படியே கொஞ்சம் மருவி அறுவடை கொண்டாட்டமும் பொங்கல் தினத்தில் அறுவடைக்கு உதவி செய்யும் விலங்கான மாடுக்கு நன்றி செலுத்தும் ஒரு விழாவாகவும் கொண்டாடப்படும் என்று மருவி வந்துவிட்டது. நாம் இன்று மாட்டுப்பொங்கல் என்று சொல்கின்றோம். இந்த மாட்டுப்பொங்கல் என்பது ஜாதி, மதம், இனம், மொழி அனைத்தும் கடந்து எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்ல, வீடுகளில் முதல் நாள், அதாவது தை மாதம் முதல் நாள் புத்தரிசியை கொண்டு அறுவடை செய்த பிறகு கொண்டாடும் முதல் பொங்கலுக்கு அடுத்த நாள் 2 நாள் நாம் இந்த மாட்டுப்பொங்கலை கொண்டாடுகிறோம். அன்று வீடுகளில் மாடுகள் வைத்திருப்பவரும் கொண்டாடுவார்கள், மாடுகள் இல்லாதவரும் கூட கொண்டாடுகிறோம். ஏன் என்ன காரணம் என்று கேட்டால், நாம் சொல்லுவோம் அல்லவா, உழவன் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்று. அதனால் மாட்டுப்பொங்கல் என்பதை நாம் அனைவரும் இன்று ஒன்றிணைந்து கொண்டாடி வருகின்றோம். மாட்டுப்பொங்கல் என்று கொண்டாடப்படும் சில பாரம்பரிய முறைகள் பகுதிக்கு பகுதி சில வேறுபாடுகளையும் கொண்டுள்ளன. இப்பொழுது நாங்க தஞ்சாவூர் பக்கத்துல சின்ன பிள்ளையா இருந்தப்ப எங்க வீடுகள் பக்கம் எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னு கேட்டா, இந்த பொதுவான விஷயங்கள் எல்லா ஊரிலும் எல்லா பகுதியிலும் உண்டு. மாட்டு தொழுவத்தை முதல்ல நல்ல சுத்தமா கழுவி மாட்டு தொழுவத்துக்கு வந்து மாவிலை தோரணங்கள் கட்டி அங்க வண்ண கோலங்கள் போட்டு அந்த தொழுவத்தையே முதல்ல அலங்கரிச்சிருவாங்க. அதுல சாம்பிராணி புகையெல்லாம் கூட காட்டுவாங்க. அந்த தொழுவத்தை முதல்ல அலங்கரிச்சதுக்கு அப்புறம் சுற்றூர் என்பதால் ஆறு, குளம் இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு மாடுகளை ஓட்டி சென்று அங்கு நல்ல வைக்கோல் போட்டு தேய்த்து மாடுகளை குளிப்பாட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததும் என்ன செய்வாங்கன்னு கொம்புகளுக்கு வண்ணம் பூசுவாங்க. வண்ணம் பூசிட்டு எனக்கு நினைவு இருக்கிறது சின்ன சின்ன கொப்பிகள் மாதிரி அந்த கொம்புலையே கூட மாட்டி விடுவாங்க. ரொம்பவே அழகா இருக்கும் அது. அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்து ஒரு குஞ்சம் தொங்குற மாதிரி கூட மாட்டி விடுவாங்க கொம்புக்கு இந்த அலங்காரம். அதற்கப்புறம் உடம்பு முழுக்க மஞ்சள் தேய்த்து அதுல சந்தனம் குங்குமம் பொட்டுகள் வைத்து மாடு வந்து அன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அதுல வந்து பசுமாடு காளை மாடுங்கிற வித்தியாசம்லாம் எல்லாமே வீடுகள்ல எத்தனை மாடுகள் இருக்கின்றனோ அத்தனை மாடுகளுக்கும் இவ்வாறு முதல்ல அலங்காரம் பண்ணிடுவாங்க. அலங்காரம் செய்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா எப்பொழுதும் போல நாம பொங்கல் வைப்போம் அல்லவா வீட்டுல, அது மாதிரி வீட்டுக்கு வெளியில பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வைத்து முதலில் அந்த பொங்கலை மாட்டுக்குத்தான் ஊட்டுவார்கள். நாம வந்து தைப்பொங்கல் முதல் நாள் வைக்கிற பொங்கல் முதல்ல நம்ம வந்து கடவுளுக்கு படைச்சிட்டு அல்லது சூரியனுக்கு படைச்சிட்டு மனிதர்கள் சாப்பிடுவாங்க. ஆனா மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வைக்கிற பொங்கலை முதல்ல மாடுகளுக்கு தான் ஊட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் கூட என்ன நடக்கும்னு கேட்டா சிறிய குழந்தைகள் ரெண்டு மூணு பெரியவர்களோட அப்படியே ஒவ்வொரு வீட்டுக்கா வருவாங்க. அவங்க கையில வந்து ஒரு செம்புல தண்ணி வச்சு மாவிலையில அந்த தண்ணியை எடுத்து தெளிச்சுக்கிட்டே ரொம்ப அழகா அவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல சொல்லிக்கிட்டே வருவாங்க. பட்டி பெருக பெருக பால் பொங்க பொங்க அப்படின்ற ஒரு சில சொற்றொடர்கள் மட்டும் ஒவ்வொரு பகுதியிலையும் வேறுபடுதே தவிர இந்த பட்டி பெருக பால் பொங்க அப்படிங்கிற சொற்றொடரை அடிப்படையாக கொண்டு அதை ஒரு பாட்டு மாதிரி சொல்லிக்கிட்டு வீடுகளுக்குள்ள போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தண்ணி தெளிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வந்தவங்க எல்லாருக்கும் அந்த வீட்டுல சின்ன சின்ன வாழை இலையில பொங்கல் வச்சு கொடுப்பாங்க. அந்த பொங்கலை கூட அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா மாட்டு பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து சில பகுதிகளில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து சிவகங்கை ராமநாதபுரம் பகுதிகளெல்லாம் மாட்டுப்பொங்கல் எப்படி கொண்டாடுறாங்கன்னு கேட்டால் கல் உரல் அதை கொண்டு வந்து நிறுத்தி வைத்து அதுக்குள்ள ஒரு சொம்புல மடையில போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த செம்பு தண்ணியில நல்ல விளைந்த நெற்கதிர்கள் கொஞ்சம் பறிச்சுட்டு அப்படியே பச்சை பசேர்னு இருக்கும் அப்பதான் பறிச்சுட்டு வந்து அந்த சொம்பு தண்ணியில வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க வந்து நாம எப்பொழுதும் பொங்கல் வைத்து கும்பிடுவது போல எல்லாம் அடங்கி விட்டு வீட்டுக்கு வெளியில வைக்கோல் நிறைய வந்து அப்படியே பரப்பி வச்சிடறாங்க வாசல்ல. அந்த வைக்கோலுக்கு தீ வைக்கிறாங்க. அந்த வைக்கோல் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு 3 அடி நீளத்துக்கு ஒரு 1.5 அடி அகலத்துக்கு இருக்குது. அது மாதிரி ஒரு வைக்கோல் பரப்புல நெருப்பு வச்சிடறாங்க. நெருப்பு எரிஞ்சு அது அப்படி கணக்கணன்னு கொஞ்சம் தணல் இருக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா வீட்டுக்கு வெளியிலிருந்து மாடை உள்ள கூட்டிட்டு வர்றாங்க. அது பசுமாடு காளை மாடு எல்லாத்தையுமே வந்து கயிற்றை பிடிச்சுக்கிறாங்க. மூக்கணாங்கயிற்றை பிடிச்சுக்கிட்டு கூட்டிட்டு வர்றாங்க. அப்ப அந்த மாடு என்ன செய்யுதுன்னு கேட்டா அந்த சூடான தணலோட இருக்கிற அந்த வைக்கோலை அப்படியே வந்து தாண்டி வருது. அப்ப வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கரகோஷம் செய்து ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க சரியா தாண்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வீட்டுல செய்யறாங்க. ஆனா இது வந்து மொத்தமா எல்லோரும் சேர்ந்து செய்யறது அப்படின்னு சொன்னா திண்டுக்கல் பக்கம் மதுரை இந்த பகுதியில எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு ஊர்லயுமே ஒரு சிறிய ஊரா இருந்தாலும் சரி அங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு காரணக்காரவுக அப்படின்னு சொல்லி எல்லா இனத்திலையுமே இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு முன்னாலையும் ஊர் சாமியாடி வர்றாரு. வந்து இந்த மாதிரி பொங்கல் வைக்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவாரு. அவர் கூப்பிட வரும் பொழுதே அவரோட சேர்ந்து ஊரோட பொது மாடுன்னு ஒண்ணு வளர்த்துக்கிட்டு வருவாங்க கோவில் மாடு. அந்த மாடையும் கூட்டிட்டு வருவாங்க. கூட வர்றவங்க தப்பு அடிச்சுக்கிட்டே வர்றாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கும் அந்த காரணக்காரவுக வீட்டு வாசலுக்கும் ஊர் பொது சாமியாடி வந்ததும் வீட்டு வாசல்ல வந்து அழைத்ததும் அந்த வீட்டு பெண்களை என்ன செய்யறாங்கன்னா ஒரு கூடையில பொங்கல் வைப்பதற்கு தேவையான பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்து ஏற்கனவே தயாரா வச்சிருப்பாங்க. அந்த கூடையை வந்து தலையில வச்சு சுமந்துக்கிட்டு அப்படியே நடந்து வர்றாங்க. அந்த ஊர் பொது சாமியாடி பின்னாலேயே வருவாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் ஒவ்வொருத்தரா சேர்ந்து சேர்ந்து வர்றாங்க. அவங்க எங்க வருவாங்கன்னா ஊர்ல ஒரு பொது இடம், அதுக்கு பேர் கூட பள்ளையம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு வந்ததும் அந்த பெண்கள் எல்லாருமே பொங்கல் வைக்கிறாங்க. பொங்கல் வச்சுட்டு குலவையிடுறாங்க. குலவையிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அப்பையும் தப்பு அடிக்கிறாங்க. தப்படிச்சு அவங்க வந்து கும்பிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல உள்ள சின்ன பெண்கள் இருக்காங்கல்ல, சிறுமிகள், அவங்க என்ன செய்வாங்கன்னா கொப்பி எடுத்தல் அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு சின்ன ஒரு வேடிக்கை நிகழ்ச்சி மாதிரி ஒரு தட்டுல சாணியை வந்து இந்த மருதாணி உருண்டை மாதிரி உருட்டி வச்சு தட்டிக்கிறாங்க. தட்டிக்கிட்டு அதை சுத்தி பூக்கள், இந்த பொங்கல் பூன்னு சொல்லுவோம்ல அது, அப்புறம் சின்ன குழந்தையில சிறிய சூரியகாந்தி பூ மாதிரி இருக்கும், விரலால தட்டி விளையாடுவோம், அந்த பூ எல்லாம் வச்சு சுத்தி அந்த சாணியில கொப்பி பிடிச்சு வச்சும் அதுலயும் அவங்க அலங்காரம் பண்ணிட்டு வீட்டுல என்னென்ன சமைச்சிருக்காங்களோ அந்த சாப்பாட்டுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு ஒரு கரும்பு ஒரு துண்டு எடுத்து வச்சு அந்த தப்படிக்கிற ஒரு பின்னால இந்த குழந்தைங்களும் அப்படியே வர்றாங்க. வந்து அதை என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த கொப்பிய கையில கொண்டு வர்றாங்கல்ல, அதை வந்து பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் ஊர்ல உள்ள ஊர்ணில கொட்டிட்டு வர்றாங்க. இது வந்து சிறுமிகளுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்குது. இதுல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அந்த ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் இருந்து ஊர் பொது சாமியாடி எப்படி காரணக்காரவங்க வீட்டுல உள்ள பெண்களை அழைத்து வந்தாரோ அதே போல் பொங்கல் வைத்து முடித்ததும் திருப்பியும் போறாங்க. ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கொண்டு போய் அந்தந்த பெண்களை விட்டுறாங்க, அவங்க குடும்பத்து ஆண்கள் எல்லாருமே கூட வருவாங்க. அப்படி வரும்போது என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொருத்தர் வீட்லயும் அவங்க ஏதாவது கேட்கணும், அந்த காலத்துல இந்த ஆரூடம் சொல்றது அப்படிலாம் இருக்கும்ல, அது மாதிரி ஏதாவது கோரிக்கை வைக்கிறதோ அல்லது கேள்வி கேட்கிறதோ மக்கள் செஞ்சாங்கன்னா இந்த ஊர் சாமியாடி அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அவர் சொல்றது பலிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அந்த காலத்துல மக்கள்கிட்ட இருந்திருக்கு. இன்னும் சில சிற்றூர்கள்லயும் இது வந்து வழக்கத்துலதான் இருக்குது. நேர்களை, இப்ப கொப்பி எடுத்தல் வந்து பெண் குழந்தைகள் சிறுமிகள் எவ்வளவு ஒரு வேடிக்கையா செய்தார்களோ அதே போல சிறுவர்களுக்கும் மாட்டு பொங்கல் அன்று மிகவும் மகிழ்ச்சியான வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சி உண்டு என்ற மாடுகளை துரத்தி செல்லுதல். அது எப்படின்னு கேட்டா, ஒரு 4-5 மாடுகள் உள்ள வீட்டுல அல்லது அதற்கு மேற்பட்ட மாடுகள் உள்ள வீட்டுல எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, முதல்ல மாடுகளுக்கு வந்து நம்ம சொன்னோம்ல அலங்காரம் எல்லாம் பண்ணாங்கன்னு, அதற்கப்புறம் அந்த மாட்டோட கழுத்துல ஒரு துண்டு, நம்ம வந்து சின்னதா துவட்டிக்கிறதுக்கு வச்சிருப்போம்ல அது மாதிரி ஒரு துண்டு, கரும்பு துண்டுகள், பனங்கிழங்கு, இதையெல்லாம் வந்து வரிசை மாத்தி மாத்தி கட்டுவாங்க. முதல்ல ஒரு துண்டு, கரும்பு, பனங்கிழங்கு, அதுக்கப்புறம் கரும்பு, பனங்கிழங்கு, இப்படியே மாத்தி மாத்தி கட்டிடுவாங்க. கட்டி விட்டா அது ஒரு மாலை மாதிரி ரொம்பவும் அழகா இருக்கும். அந்த மாடுகளை என்ன செய்வான்னு கேட்டா, தன் வீட்டுக்கு முன்னால ஒரு உலக்கைய போட்டுருவாங்க. போட்டுட்டு எல்லாரும் தயாரா இருப்பாங்க, சிறுவர்கள் எல்லாரும். அப்ப இவங்க வந்து அந்த மாட்டை அவுத்து விட்டுறாங்க. உலக்கையை தாண்டி இந்த மாடு ஓடுனது, சிறுவர்கள் அந்த மாடுகளை விரட்டி கொண்டே ஓடுவார்கள். இது வந்து நகர்ப்புறத்திலும் நடக்கிறது, சிற்றூர்கள்லயும் இருக்குது. சிறுவர்கள் நல்ல சத்தம் போட்டு கத்திக்கிட்டு ஒரு குதூகலமா ஓடி போய் விரட்டி பிடிப்பாங்க. அப்படி பிடிக்கும் போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, முழுவதுமாக மாடை அடக்குதல்னு கிடையாது, அந்த மாட்டோட கழுத்துல தொங்குதில்ல அந்த கரும்பு, பனங்கிழங்கு, துண்டு, இதையெல்லாம் வந்து யாரு பறிச்சுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து வெற்றி பெற்ற ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஊர்ல உள்ளவங்களே எல்லாருமே பாராட்டுவாங்க. அது மாதிரி சிறுவர்கள் சிறுமியர் இருவருமே மகிழக்கூடிய ஒரு பண்டிகையாகத்தான் மாட்டுப்பொங்கல் இருந்து வருகிறது.
மேடம், இப்ப வந்து ஒரு நேரடி காட்சியாக ஒரு சினிமா போல ஒரு வர்ணனையாகவும் ஒரு ஒரு நேரடியாக இப்ப நம்ம களத்துல இறங்கி எப்படி நம்ம பார்த்தோமோ அந்த மாதிரியான தகவலை மாட்டுப்பொங்கலை இன்னைக்கு கண்காட்சியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான வகையில எடுத்து சொன்னீங்க. அதோட இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு அப்படிங்கிற வகையில மிக முக்கிய பங்கு வகிக்கிறது நம்மளுடைய வீரத்துக்கே உரிய ஜல்லிக்கட்டு காளை. இந்த நேரத்துல அதை பத்தியான ஒரு தகவலையும் இணைத்து சொல்லலாமே.
கட்டாயம், கட்டாயம், உறுதியாக சொல்ல வேண்டும் ஐயா. நம்ம வந்து பொங்கலோடு தொடர்புடைய விளையாட்டுகள், வீர விளையாட்டுகள் அப்படின்னு சொன்னா, ஜல்லிக்கட்டு, உரியடித்தல், வழுக்கு மரம், இது மாதிரி ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்க வேண்டும், வீரத்தை வெளிப்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு முற்காலத்துல வச்சிருந்தாங்க. இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து காளைகளை அடக்குபவர், யார் காளையை அடக்குபாரோ அவருக்கு தனது மகளை மனமுடித்து கொடுத்தல் அப்படிங்கிறது கூட வழக்கத்துல இருந்துச்சு. ஏன்னு கேட்டா, ஒரு சீறி வரும் காளையை அடக்குவதற்குரிய உடல் வலிமை படைத்தவன் தன்னுடைய மகளையும் நன்றாக வைத்து குடும்பத்தை நன்றாக காப்பாற்றுவான் என்கிற ஒரு அடிப்படையில ஒரு வழக்கம் இருந்தது அந்த காலத்துல. அதனால இந்த ஜல்லிக்கட்டு வந்து வர வர என்னாச்சுன்னு கேட்டா, கொஞ்சம் கொஞ்சம் வேறுபட்ட வடிவங்களை எல்லாம் பெற்றுச்சு. இப்ப எங்களுடைய கிராமத்துல கூட வடமாடு அப்படின்னு ஒண்ணு பிடிப்பாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஒரு பெரிய கயிறு, அந்த கயிறை வச்சுக்கிட்டு ஒரு அரைவட்ட வடிவத்துல சுத்தி நிறைய பேர் நிப்பாங்க, அதுக்குள்ள மாடுகளை ஓட விடுவாங்க. இவங்க விரட்டிக்கிட்டே ஓட ஓட கயிறு பிடிச்சிருக்கவங்களும் தள்ளி தள்ளி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. மாடு ஓடும், மாட்டுக்கு பின்னால விரட்டிக்கிட்டு வர்றவங்க வருவாங்க, அந்த வடம் வைத்திருப்பவர்கள் முன்னால ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து நிறுத்திட்டு விளையாட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இன்னமும் நம்ம சில ஊர்களை வந்து நிச்சயமா குறிப்பிட்டு சொல்லணும், எங்கெல்லாம் வந்து இன்னும் முறைப்படி அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு விளையாட்டை விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால், அலங்காநல்லூர், பாலமேடு, உரங்காப்பட்டி, சிராவயல், விராலிமலை, அரளிப்பாளை அப்படிங்கிற இடத்துலலாம் வாடிவாசல்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அந்த இடம் வழியாகத்தான் மாடுகளை அவிழ்த்து விடுவாங்க. அந்த மாடு வந்து திமிரிக்கிட்டு ஓடியாரும், ஓடி வரும் பொழுது எதிரில் வந்து பெரிய மைதானம் இருக்கும். அந்த மைதானத்துல காளைகளை அடக்கக்கூடிய காளைகள், அதாவது ஆண்கள், அவர்கள் தயாரா நிப்பாங்க இதை அடக்கணும் அப்படின்ட்டு. ஓடி வர்ற காளையோட திமிலை பிடிச்சுக்கிட்டு, கொம்பை பிடிச்சுக்கிட்டு எப்படியாவது அதை அடக்கிடணும்னு சொல்லி போராடுவாங்க. அவங்களுக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் இருந்தால் மட்டுமே அவர்கள் வந்து காளையை அடக்க முடியும். அப்படி காளையை அடக்குபவர்களுக்கு அந்த காலத்துல வந்து பொன் பொருள் இந்த மாதிரிலாம் கூட கொடுத்துருக்காங்க. ஆனா இப்பொழுது வந்து பணமுடிப்பு கொடுக்குறாங்க, பணமுடிப்பு கொடுத்து பாராட்டுறாங்க. நமக்கு எல்லாருக்குமே கூட தெரியும் ஜல்லிக்கட்டு என்பது அந்த காலத்திலிருந்து என்ன, நம்மளுடைய முல்லை களியில இருக்குது, மலைப்படு கடாம் இருக்கு, பரிபாடல்ல வந்திருக்குது. சங்க இலக்கியத்திலெல்லாம் கூட ஜல்லிக்கட்டு என்பது ஏறு தழுவுதல் அப்படிங்கிற பெயர்ல நம்மளுடைய முன்னோர்கள் வழி வழியாக விளையாடும் ஒரு வீர விளையாட்டு, இதை தடை செய்ய வேண்டும் என்று நினைத்த போது மெரினாவில் இளைஞர் பட்டாளமே திரண்டு எழுந்து இதற்காக ஆதரவு தெரிவித்து தடை செய்யக்கூடாது என்று அவர்களை எல்லாம் முடிவெடுக்க வைத்த ஒரு போராட்டத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இது வந்து பண்டை காலத்துல உள்ள ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்ல முடியாது, இன்றளவும் ஒரு வீர விளையாட்டாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதெல்லாம் ஜல்லிக்கட்டு நடப்பதென்றால் ஒவ்வொரு மாவட்டத்தில் அப்படின்னு மட்டுமே இல்லை, இப்ப அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னு கேட்டா தமிழகத்தில் உள்ள பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் வந்து வேடிக்கை பார்ப்பதற்காகவே அவ்வளவு கூட்டம் கூடுகிறது. அதுபோல் கலந்து கொள்பவர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் வருகிறது. தங்களது வீரத்தை வலிமையை தமிழர்கள் வெளிக்காட்டுவதற்கான ஒரு நல்ல விழாவாக இந்த விழா இன்றளவும் நடந்து வருவது நாம் எல்லோரும் மகிழக்கூடிய ஒரு விழாவாகத்தான் எனக்கு தோன்றுகிறது.
காளைகள் அப்படி எடுத்துக்கிட்டா அதை அடக்கக்கூடிய காளையர்கள் அப்படிங்கிற வகையில போட்டி 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 அப்படிங்கிற அளவு மிகப்பெரிய ஒரு போட்டி போட்டு இந்த நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு மிக பிரம்மாண்டமான வகையில எல்லா இடத்துலயும் இப்ப வந்து நடத்து அவரோட வீர விளையாட்டை நிரூபிக்கும் வகையில் நடக்கிறது. இதை பத்தியும் விரிவான வகையில சொன்னீங்க. இப்ப நம்முடைய பசுமாடு அப்படி எடுத்துக்கிட்டா ஒரு தாய்க்கு அடுத்த ஸ்தானமாக இருந்து குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய பசுமாடுகள், அதே போல நம்மளுடைய உழவருக்கு உதவிகரமாகவும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடியது நம்முடைய காளை மாடுகள். இது போன்று மாடுகள் வந்து ஒரு மனிதர்களோட இணைந்து அவர்களுக்காக பாடுபடக்கூடிய விஷயத்துல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த மாடுகள். அவர்களுக்காக நாம் வந்து ஒரு தினமாக மாட்டு பொங்கல் விழா அப்படிங்கிறது ஒரு சிறப்பான வகையில வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த தருணத்துல ஒரு சிறப்பான தகவல்களை நல்ல ஒரு கவிதை நடையாகவும் அதே நேரத்துல ஒரு நேரடி காட்சியாக பார்த்தது போலயே பல தகவல்களை விரிவான வகையில எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேரில் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
நன்றி நன்றி ஐயா, இவ்வளவு நேரம் அருமையான வினாக்கள் தொடுத்து வழிகாட்டி நல்லதொரு நேர்காணலை செய்தமைக்கு தங்களுக்கு நன்றி. புதுகை பண்பலை நேயர்கள் அனைவரும் பொறுமையாக மாட்டுப்பொங்கலின் சிறப்புகளையும் ஜல்லிக்கட்டு பற்றியும் பகிர்ந்து கொண்ட தகவல்களை கேட்டமைக்கு உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நிகழ்வையும் மக்களிடையே மிகவும் சிறப்பாக கொண்டு செல்லும் புதுகை பண்பலை வானொலிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.